அடைக்க முடியுமா? பதில் கொடுக்க முடியுமா? ஒரு காலம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயத்தினுடைய 20-21வது வசனத்திலே சொல்கிறான், والذين يدعون من دون الله لا يخلقون شيئا وهم يخلقون اموات غير احياء وما يشعرون ايان يبعثون. அன்புக்குரியவர்களே, சிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, அவற்றை பல இடங்களிலே அல்லாஹ் கண்டிக்கிறான். இங்கே சொல்லுவது இறந்துவிட்ட நல்லோர் யாரை மக்கள் நம்பிக்கை கொண்டு அவர்களிடத்திலே பிரார்த்தனைகள் செய்கிறார்களோ, தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்களோ, அவர்களை குறித்தே அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். மக்களே, அல்லாஹுவை தவிர யாரிடத்திலே சென்று நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களால் எதையும் படைக்க முடியாது. அவர்களுமோ படைக்கப்பட்டவர்கள், அமுவாத்துன் அவர்கள் இறந்து விட்டார்கள், கைரு அஹ்யாயின் அவர்கள் உயிருள்ளவர்களாக இருக்கவில்லை. அவர்களுக்கே தெரியாது தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் என்று. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவர்களிடத்திலே சென்று கேட்கலாமா? உங்களுடைய தேவைக்காக அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யலாமா? ஒரு காலம் கூடாது. அன்பிற்குரியவர்களே, வணக்க வழிபாடுகளிலேயே மிக உயர்ந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது. இபாதா அனைத்துமே துஆ. நீங்கள் செய்யக்கூடிய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய ஹஜ், உங்களுடைய ஜகாத், இவை அனைத்துமே துஆ, பிரார்த்தனை. அத்துஆ ஹுவல் இபாதா. இந்த எல்லா வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுதல். யா அல்லாஹ், நான் தொழுகிறேன், என்னை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நான் நோன்பு நோற்கிறேன், என்னை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நான் ஹஜ் செய்கிறேன், என்னை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நான் ஜகாத்து கொடுக்கிறேன், என்னை மன்னித்து விடு. யா அல்லாஹ், நான் உன்னை நம்பிக்கை கொண்டேன், என்னை மன்னித்து விடு. நீங்கள் குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அடிப்படையாக இந்த பிரார்த்தனையை தான் சொல்லப்பட்டிருக்கும். அல்லாஹு தஆலா இந்த பிரார்த்தனை அவனிடத்திலே மட்டுமே கேட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான். இன்று மற்ற இடங்களில் தர்காக்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்வது மட்டுமல்ல, பிரார்த்தனை தர்காக்களுக்கு சென்று கேட்பது மட்டுமல்ல, முஸ்லிம்களிடத்திலே எந்த அளவிற்கு ஈமான் பலவீனமாகிவிட்டது என்று சொன்னால், இந்த ஷிர்கை பற்றி உண்டான அந்த எச்சரிக்கை, அதை பற்றி உண்டான அந்த பயம் அவர்களிடத்திலே எந்த அளவிற்கு எடுபட்டு விட்டது என்று சொன்னால், பள்ளி வாசல்களிலேயே ஷிர்க் செய்கிறார்கள். எங்க செய்கிறாங்க? பள்ளி வாசல மஸ்ஜிதுகளிலேயே ஷிர்க் செய்கிறாங்க. அது எப்படிங்க பள்ளி வாசல சிறுக்கு செய்யறாங்க? பள்ளி வாசல அஞ்சு வேளை தொழுகதான் நடக்குது, எப்படி சிறுக்கு செய்யறாங்க நீங்க கேக்குறீங்களா? அன்பிற்குரியவர்களே, ரபியுல் அவ்வல் மாசம் வந்து போனுச்சே, ரபியுல் சானி மாசம் வந்து போச்சே, இந்த மாசத்துல தமிழ்நாட்டுடைய பள்ளி வாசல்களை என்ன செஞ்சாங்க? நபியினுடைய பேரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூத் ஊதுனாங்களா இல்லையா? ரபியுல் அவ்வல் மாசம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரபியுஸ்தானி மாசம் என்ன? ரொம்ப பேருக்கு ரபியுஸ்தானிங்கிற மாசத்தினுடைய பேரே தெரியாது. மொய்தீன் ஆண்டவனுடைய மாசம். யார் மாசம்? மொய்தீன் ஆண்டவனுடைய மௌலூது மாசம். அன்பிற்குரியவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், முஹைதீன் ஆண்டவர், முஹைதீன் ரப் என்று சொல்கிறார்கள். இன்று பள்ளிக்கு பல கிராமங்களிலே முஹைதீன் ஆண்டகை பள்ளி என்று சூட்டியிருக்கிறார்கள், கௌசு நாயகம் பள்ளி என்று சூட்டியிருக்கிறார்கள். தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? எத்துணை இடங்களிலே பள்ளி வாசல்களுக்குள்ள பெயர் அல்லாஹுடைய பள்ளி, பைத்துல்லாஹ், அல்லாஹுவை வணங்கப்படுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் என்ன? முஹைதீன் ஆண்டவர் பள்ளி வாசல். அதிலே அவர்கள் ஓதக்கூடிய அந்த மௌலூதுகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முஹைதீன் ஆண்டவர் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த பாடல்களிலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்களாம், யாருக்காவது கஷ்டம் என்றால், யாருக்காவது பிரச்சனை என்றால், அவர் ஒழு செய்துவிட்டு பயபக்தியுடனே 12 ரகாத்துகள் தொழுது, அதிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை சூரத்துல் இஹ்லாஸை ஓதியதற்கு பிறகு 1000 முறை யா அப்துல் காதர் ஜீலானி, யா கௌசல் ஆதம், உஹ்துர்னி அஸ்ஸா, அப்துல் காதர் ஜீலானியே, இந்த உலகத்தை இரட்சிப்பவரே, உடனே எனக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று 1000 முறை பிரார்த்தனை செய்தால், நான் அஜப்துஹு முஸ்ரி அன்லி தஅவத்திஹி, அவருடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று ஓதுகிறார்களே. எந்த குர்ஆனை இவர்கள் படித்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வ அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. பள்ளிகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரையும் நீங்கள் அங்கே அழைக்காதீர்கள் என்று கூறினார்களே. அல்லாஹ் அக்பர் என்று தொழுதுவிட்டு தொழுகைக்கு பிறகு, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் என்று துஆ கேட்டுவிட்டு வெளியிலே வந்து யாரிடத்தில் இரட்சிக்க கோருகிறார்கள், யாரிடத்திலே தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள்? அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே. எப்படிப்பட்ட சிறுக்கு பாருங்கள், இந்த சிறுக்கை பற்றி உண்டான எச்சரிக்கை இல்லாமல் எப்படி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இவர்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், சிறுக்கு செய்தால் அமல்கள் நாசமாகிவிடும். அன்பிற்குரியவர்களே, இந்த துஆவிலே ஏற்படக்கூடிய சிறுக்கு தான் இன்று உலக முஸ்லிம்களிடத்திலே அதிகமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நேர்ச்சி செய்தல், நேர்ந்து கொள்ளுதல். மக்கள் என்ன எப்படி மாறி போயிட்டாங்கன்னு சொன்னா, முற்றிலுமாக இந்துக்களை போன்றே. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா, என்னுடைய உம்மத்தில ஒரு கூட்டம் முஷ்ரிக்குகளோட போய் சேரும் என்பதாக. முஷ்ரிக்குகள் தான் அல்லாஹுவை நம்பாதவர்கள் தான், ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான். தங்களுக்கு கஷ்டம் என்றால், தங்களுக்கு நஷ்டம் என்றால், தங்களுக்கு துன்பம் என்றால், தங்களுக்கு துயரம் என்றால், நான் திருப்பதிக்கு போறேன், காசிக்கு போறேன், இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, என்ன ஊர் இருக்கு, திருச்செந்தூருக்கு போற, இப்படி எல்லாம் நேர்த்தி செய்து கொள்வார்கள். அங்க போய் மொட்டை அடிச்சுக்கிறேன், அங்க போய் ஆடறுத்து பழி கொடுக்கிறேன், அங்கே உண்டி எல்லாம் காசு போடுகிறேன் என்பதாக. இன்னைக்கு முஸ்லிமுடைய நிலைமை, ஒரே ரப்பு எங்கே சென்று விட்டான், லா இலாஹா இல்லல்லாஹ் எங்கே சென்று விட்டது. முஸ்லிம்களிலே பலர் தங்களுடைய பிள்ளைகள் பரீட்சையிலே பாஸ் ஆகிவிட்டால் நாகூருக்கு சென்று ஷாஹுலமீது நாயகத்துக்கு கோழி அறுத்து பழியிடுகிறேன், புறா வாங்கி விடுகிறேன், மொட்டை அடித்துக் கொள்கிறேன், குழந்தை இல்லை என்று சொன்னால் அப்துல் காதர் ஜிலானியே குழந்தை கொடுங்க, உங்களுக்கு நான் ஆடறுத்து பழி கொடுக்கிறேன். ஹாஜா கரீப் நவாஸ் அவர்களே, என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணமான எனது பிள்ளைக்கு இத்தனை நாளா புள்ள பறக்கல, புள்ள கொடுங்க. அங்கிருந்து நேர்ச்சியை வாங்கி, அங்கிருந்து அந்த தபுருக்கை வாங்கி, தபுருக்குனதுக்கு ஒரு பேர், அதை வாங்கி சாப்பிட கொடுக்கறாங்க, நீட்டு வச்சு சாப்பிடுங்க, ஹாஜாட்டிருந்து உங்களுக்கு புள்ள பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதாக. ரப்புல் ஆலமீன், நேர்ச்சை இது அல்லாஹ்விற்கு நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கங்களிலே ஒன்று. நேர்ச்சி என்பது அல்லாஹ்விற்கு செய்யப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகளிலே ஒன்று. இதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்தால் ஷிர்காக ஆகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நதர்தும் மின் நஸ்ரின் ஃபஇன்னல்லாஹ யஅலமு. இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 270வது வசனம். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எதை செலவு செய்தாலும், நீங்கள் எதை நேர்ச்சி செய்தாலும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். நேர்ச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மத்துடனே வணக்கத்துடனே சேர்த்து சொல்கிறான். அது மட்டுமா, நேர்ச்சி செய்த நல்ல பெண்ணை, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றிய பெண்ணை அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். அந்த பெண் யாருக்காக நேர்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்விற்காக நேர்ச்சி செய்தார்கள். இஸ் காலத் இம்ரஅது இம்ரான் ரதி இன்னி நதர்து லக மா ஃபி பத்னி முஹர்ரரா فتقبل مني انك انت السميع العليم. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில இடையில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இது போன்ற பெண்களைத்தான் இன்று இஸ்லாம் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்று இந்த பெண்களின் தேவைதான் இஸ்லாமிற்கு இருக்கிறது. சொல்லுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இம்ரானுடைய மனைவி அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார், என் இறைவனே, என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தையை இன்னி நதர்துல்லக, எனது வயிற்றில் உள்ள குழந்தையை என் ரப்பே உனக்காக நான் நேர்த்தி செய்து விட்டேன். அந்த குழந்தை பிறந்துட்டா நான் அந்த குழந்தையை கொண்டு வேலை வாங்க மாட்டேன், உன்னுடைய இபாதத்திற்காக உன் பக்கம் மக்களை அழைப்பதற்காக நான் நேர்ந்து விட்டு விடுவேன். இம்ரானுடைய மனைவி அல்லாஹ்விற்கு எவ்வளவு பிடித்து விட்டது பாருங்கள், அவர்கள் செய்த நேர்த்தி, அவர்களுடைய தியாகம் அல்லாஹ்விற்கு எவ்வளவு பிடித்து விட்டது பாருங்கள். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த வரிசையிலே நபிமார்களை புகழ்வது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்ரானுடைய மனைவி ஹன்னா பின்து பாக்கூதை அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். இது கால திம்ரத்து இம்ரான் ரப்பி நீ நதர்துலக மாஃபி பத்னி. இம்ரானுடைய மனைவி என்னிடத்திலே பேசினார், என் இறைவனே, எனதில் வயிற்றில் உள்ள குழந்தையை உனக்காக, யாருக்காக, நதர்த்து லக்க உனக்காக நான் நேர்த்தி செய்தேன். அல்லாஹ்விற்காக நேர்த்தி செய்தார்கள், அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டது. இந்த பெண்ணுடைய தியாகம், அல்லாஹ்வின் மீது இவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த பாசம், ரப்புக்காக தான் வாழ வேண்டும், தன்னுடைய சந்ததியும் ரப்புக்காக வாழ வேண்டும் என்ற அந்த துடிப்பு அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டது. அல்லாஹ் கொடுக்கிறான் மரியம் என்ற குழந்தையை. அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது, யா அல்லாஹ் வலாதுஹா உன்சா, நான் பெண்ணாக பெற்றெடுத்து விட்டேனே. அல்லாஹ் சொல்கிறான், இப்ரானுடைய மனைவியே, நீ எதிர்பார்த்த ஆணை விட இந்த பெண் சிறந்தவர். ஏன்? மரியம் என்ற சிறந்த பெண் குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், நான் அவர்களை வளர்த்தேன் என்பதாக, நான் அவர்களை வளர்த்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட அந்த ஈமானுடைய உணர்வு, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுவின் மீது இருந்த நம்பிக்கை. ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறுமியிடத்திலே செல்லும் பொழுது, அங்கே எதிர்பாராத, அங்கே கற்பனை செய்ய முடியாத அந்த பல வர்க்கங்களை அங்கே பார்க்கிறார்கள். குளிர்காலத்திலே உஷ்ணகாலத்திலே கிடைக்கக்கூடிய பழங்கள், கோடை காலத்திலே குளிர்காலத்திலே கிடைக்கக்கூடிய பழங்கள் எங்கிருந்து வருகிறது? நபி கேட்கிறார், இந்த குழந்த பழங்கள் எல்லாம் மரியமே உனக்கு எங்கிருந்து வருகிறது? அண்ணா அலக்கி ஹாதா, அந்த குழந்தை நபிக்கு சொல்லித் தருகிறார். காலத்து நபி, என்னுடைய தாய்மாமனே, இந்த பழங்கள் எல்லாம், இந்த கனிவர்க்கங்கள் எல்லாம் எனக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிஸாப். அல்லாஹ்விடத்தில் கேட்டால், அல்லாஹுவை நம்பினால், அல்லாஹ்வுக்காக நேர்த்தி செய்தால், அவன் அளவில்லாமல் கொடுப்பான். ஹுனாலிகதா ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்தில் தான் ஜக்கரியா அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்ற முழுமையான நம்பிக்கை வந்து, யா அல்லாஹ், இந்த மரியமுக்கு எதிர்பாராத விதமாக கற்பனை செய்ய முடியாத வழியிலே பழங்களை கொடுக்கக்கூடியவனே, நான் முதுமை அடைந்தால் என்ன, எனக்கு நீ குழந்தையை கொடுக்க முடியும், குழந்தை ஒன்றை கொடு என்பதாக துஆ செய்தார். நபிமார்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணுடைய மகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று சொன்னால், அந்த பெண் அல்லாஹுவின் மீது வைத்திருந்த அன்பை, அந்த பெண் அல்லாஹுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட பெண்கள் தான் அல்லாஹ்விற்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய, தனது குடும்பத்தை தியாகம் செய்யக்கூடிய, தனது செல்வத்தை தியாகம் செய்யக்கூடிய பெண்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த தேவை. இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நேர்ச்சை. என்ன நேர்ச்சை? யாருக்காக செய்தார்கள்? அவுலியாவுக்காகவா, ஜக்கரியா நபிக்காகவா, அல்லது வேறு மூசா நபிக்காகவா, இம்ரான் ஹாரூன் நபிக்காகவா? இல்லை, யாருக்காக செய்தார்கள்? அன்பிற்குரியவர்களே, சாதாரண அவுலியாக்களுக்கு நேர்த்தி செய்யலாம் என்று சொன்னால் நபிமார்களுக்கு செய்யக்கூடாதா? அல்லாஹ் சொல்கிறான், நபியினுடைய குடும்பத்திலே பிறந்தவர்கள் யாருக்கு நேர்த்தி செய்தார்கள்? அல்லாஹ்விற்கு நேர்த்தி செய்தார்கள். அல்லாஹ் அந்த நேர்ச்சியை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த நேர்ச்சியை நிறைவேற்றதுல அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்த்தி செய்வதே கூடாது, அது தனி விஷயம். அது மட்டுமல்ல, இந்த நேர்ச்சியை நிறைவேற்றும் போது கூட சிறுக்குடைய வாசனை வந்துவிடக் கூடாது. எப்படி? நேர்ச்சியை நிறைவேற்றும் போது கூட சிறுக்குடைய வாசனை வந்துவிடக் கூடாது. சுனன் அபுதாவுதுல 3313வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சாபித் இப்னு லஹாக் என்ற சஹாபி அறிவிக்கிறார், ஒருவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், புவானா என்ற இடத்திலே நான் ஒரு ஒட்டகத்தை அறுக்க வேண்டும் என்று நேர்த்தி செய்திருக்கிறேன். என்ன செய்தி? நான் அங்க போய் அந்த ஒட்டகத்தை அறுக்கலாமா? இங்க நேர்த்தி செய்தது யாருக்காக நேர்த்தி செஞ்சிருக்காங்க? யாருக்காக? அல்லாஹ்வுக்காக தான் நேர்த்தி செஞ்சாங்க. ஆனால் அறுக்கிற இடம் இருக்கிறது, எங்க போய் அறுக்கிற நேர்த்தி செஞ்சிருக்காங்க? புவானா என்ற இடத்துல நான் போய் அறுக்கிறேன் அப்படின்னு நேர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. இதை என்ன செய்ய யார சூழல்லா, நான் நிறைவேற்றட்டுமா என்று கேட்டு வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஹல் கான ஃபீஹா வதனும் மின் அவ்சானில் ஜாஹிலியத்தி, அறியாமை காலத்திலே மக்கள் தங்களுடைய நல்லோர்களை சிலை வைத்து வணங்கினார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிலை அங்கே இருந்ததா? ஏன்னா இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாடி மதினாவுடைய வாழ்க்கையில பின்னாடி எல்லாத்தையுமே அழிச்சு ஒழிச்சுட்டாங்க, அங்கே இருந்துச்சா? அப்படி ஐயாமுல் ஜாஹிலியத்துல நல்லோர்களுடைய சிலைகளை வைத்து அங்கே மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்களா? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லா, அப்படி அங்க எதுவுமே கிடையாது. அடுத்து கேக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் கான ஃபீஹா ஐதும் மின் அயாதிஹிம், அய்யாமுல் ஜாஹிலியத்துல முட்டாள்கள் மடையர்களுடைய காலத்துல, ஏன்னா ஷிர்க் செஞ்சவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் யாரு? முட்டாள்கள் மடையர்கள். அவர்களுடைய காலத்துல அங்க ஏதாவது பெருநாட்கள் விழாக்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்களா? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படியும் அங்கே எந்த விழாக்களும் நடந்தது கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவு ஃபீ பினஸ்ரிக, உன்னுடைய நேர்ச்சையை நீ நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஏன் தெரியுமா? நீ அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் விஷயத்திலே நேர்ச்சி செய்திருந்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற கூடாது, அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற கூடாது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே என்று எதை சொன்னார்கள்? நீங்க அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்தாலும் சரி, ஆனா ஒரு சிலை இருந்த இடத்திலே நீங்கள் அறுத்தால், முஷ்ரிக்குகளுடைய பெருநாட்கள் கொண்டாடப்பட்ட இடங்களிலே, விழாக்கள் கொண்டாடப்பட்ட இடங்களிலே நீங்கள் அறுத்தால் அது என்னவாயிடும்? மஅசியத்து, பாவமாயிடும். இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிதான் அறுத்தோம். நாங்க ஷாவுல மீது நாயத்துக்கு அறுக்கும் பொழுதோ, அப்துல் காதர் ஜீலானிக்கு அறுக்கும் பொழுதோ, ஹாஜா ஹரீப் நவாஸ் முஹீனுதீன் சிஷ்டி அவங்களுக்கு அறுக்கும் பொழுதோ, நாங்க பிஸ்மி முஹீனுதீன் என்று சொல்லல, பிஸ்மி முஹீனுதீன் என்று சொல்லல, பிஸ்மி ஷாஹுலமீன் என்று சொல்லல, நாங்க சொல்றது என்ன? பிஸ்மில்லா என்றுதான் சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அவர்களுக்கு தான் இங்கே பதில். நீங்கள் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொன்னாலும் சரி, நேர்ச்சி செய்யும் பொழுது யாருக்காக நேர்ச்சி செய்கிறீர்கள் என்று நீங்கள் என்ன வைத்தீர்கள்வா, அதுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கே பார்க்கப்படும். நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்தாலும் சரியே, அது ஷிர்க் தான், அது இணை வைத்தல் தான். சரி, அடுத்து இந்த அறுத்து பழியிடு, உயிரை அறுத்து பழியிடு. நேர்ச்சியினர் யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிப்பானாக. அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்லும் பொழுது, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே உன்னுடைய ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள், அந்த ரப்புக்காக நீங்கள் அறுத்து பழியிடுங்கள். யாருக்காக அறுத்து பழியிடணும்? ரப்புக்காக, இறைவனுக்காக. இன்ன அஸைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அன்றாட தொழுகையில ஓதக்கூடிய வசனங்கள். இன்றைக்கு குரானை விட்டு மக்களை தூரப்படுத்திய காரணத்தால், குரான் மக்களுடைய பார்வையை விட்டு குரானுடைய கல்வியை தூரப்படுத்திய காரணத்தால், அன்றாட சூராக்கள்ல உள்ள தௌஹீதை கூட மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்க, முக்கியமான சம்பவம். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஷிர்க்ங்கிறது ரொம்ப பெருசா இருந்தாதான் அது ஒரு பெரிய பாவம், இந்த சின்னதெல்லாம் ஓகே, அல்லாஹ் தஆலா ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அது எப்படி? ஒரு ஈனால ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனாரு, ஈனால ஒருத்தர் நரகத்துக்கு போறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மர்ர ரஜுலானி அலா கௌமின் லஹும் சரமுன் லா யஜூஸுஹு அஹதுன் ஹத்தா யுக்ரிப லஹு ஷைஆ. இரண்டு மனிதர்கள் ஒரு ஊருக்கு அருகிலே செல்கிறார்கள். அங்கே ஒரு சிலை இருக்கிறது. யார் அந்த சிலைக்கு அருகே, அந்த சிலையை கடந்து சென்றாலும், அந்த ஊரை கடந்து சென்றாலும், அந்த ஊர்ல உள்ள பூசாரிகள், அந்த ஊர்ல உள்ள முஷ்ரிக்குகள் அவர்களை அழைத்து வந்து, எங்களுடைய சிலைக்கு ஏதாவது நேர்ச்சி செய், எங்களுடைய சிலைக்காக ஏதாவது அறுத்து பழியிடு, எங்களுடைய சிலைக்காக ஏதாவது நீ உண்டியல்ல போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கத்துல அவர்கள் இருந்த பொழுது இந்த ரெண்டு பேரும் போறாங்க. இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேரையா பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, ஒருத்தரை பார்த்து, கர்ரீப், ஏதாவது நீ அந்த சிலைக்காக வணக்க வழிபாடு செய், ஏதாவது நேர்ச்சி செய், ஏதாவது அந்த சிலைக்காக நீ தர்மம் பண்ணு, அந்த சிலைக்காக நீ ஏதாவது உண்டியல போடு, ஏதாவது அந்த சிலைக்காக நீ செய் என்பதாக சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, லைஸ இந்தி ஷை உன் கர்ரீப், நான் அந்த சிலைக்கு செய்வதற்கு என்னிடத்தில் எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே என்னிடத்தில் இல்லையே, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, கர்ரிப் வலவுது பாபா, பரவாயில்ல, ஒரு ஈய புடிச்சாவது அந்த அந்த சிலைக்காக வேண்டி நீ அர்ப்பணம் செஞ்சிரு, பரவாயில்ல, அது கூட போதும் என்பதாக. அவர் என்ன செய்யறாரு? ஃபகர்ரப துபாபன், ஒரு ஈய புடிச்சு நசுக்கிறாரு சிலையினுடைய பேருக்காக, சிலைக்கு செய்ய வேண்டிய வணக்கம் என்ற அடிப்படையிலே ஒரு ஈய நசுக்கிறாரு. ஃபஹல்லு சபீலஹு, விட்டுட்டாங்க, நீ போலாம்னு விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதகலன்னார், இவன் நரகத்திற்கு சென்று விட்டான். என்னங்க செஞ்சாரு? ஒரு ஈயை அல்லாஹ் அல்லாத ஒரு சிலைக்காக பழி கொடுத்த காரணத்தால் எங்க போயிட்டாரு, நரகத்திற்கு சென்றார். அடுத்து ஃபகாலுல் ஆகர், இன்னொருத்தரை கூப்பிட்டு சொன்னாங்க, கர்ரிப், ஏதாவது இந்த சிலைக்கு நீ வணக்கம் செய், அந்த ஏதாவது ஒரு நன்மை செய் சிலைக்காக. அவர் அல்லாஹுவை தவிர, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாருக்கும் நான் எதையும் வணக்கமாக செய்ய மாட்டேன். தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா, இந்த சிறுக்களை மட்டும் சமரசம் என்பதோ அல்லது பணிஞ்சு போறது என்பதோ விட்டு கொடுக்கிறது என்பதோ கிடையவே கிடையாது. தெளிவா சொல்லிட்டார், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கு நான் எதையும் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் அவருடைய கழுத்தை சீவி விட்டார்கள். இவர் சொர்க்கம் சென்று விட்டார். எதனாலங்க, ஒரு ஈயாக இருந்தாலும் சரி, அந்த ஈ கொல்லப்படும் பொழுது, அந்த ஈ ஒரு வணக்கமாக நினைத்து அறுக்கப்படும் பொழுது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்தால் அதுவும் ஷிர்க், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதற்காக நரகத்திலே நுழைப்பான். இந்த சர்வ சாதாரணமாக வீடுகளிலே மக்கள் ஜின்களுக்காக அறுத்து பலியிடுகிறார்கள். வீடு கட்டும் பொழுது ஜின்னு பேய் பிசாசினுடைய ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக சேவல் அறுக்கிறாங்க, ஆட்டை அறுக்கிறாங்க, ரத்தத்தை தடவுறாங்க. இதெல்லாம் யாருடைய நம்பிக்கை? முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை, பஜூசிகளுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி இதுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு அறுத்து பழகிட்டாலும் சரி, பேய் பிசாசு என்ற நம்பிக்கையில் அறுத்து பழகிட்டாலும் சரி, அல்லாஹ் அல்லாத யாருக்கு அறுத்து பழகிட்டாலும் சரி, அது ஷிர்க்காக ஆகிவிடும். அந்த ஷிர்க்கும் மனிதனை நிரந்தரமாக நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். அடுத்து ஷிர்க்கினுடைய இன்னொரு பெரிய வழி என்ன தெரியுமா, ஒருத்தரை புகழும் பொழுது அளவு கடந்து புகழ்றது. ஒருத்தரை புகழும் பொழுது அளவு கடந்து எல்லை கடந்து புகழ்றது. அப்படி புகழும் பொழுது அது கொண்டு போய் ரொம்ப லேசா கொண்டு போய் ஷிர்க்ல சேர்த்துட்டு போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விஷயத்திலே சொன்னார்கள். யார் விஷயத்தில்? தன்னுடைய விஷயத்திலே சொன்னார்கள். ஒரு கூட்டம் அங்க இருந்து வந்துச்சு, பனு ஆமீருடைய கூட்டம். ஃபகுல்னா அன்ட சையிதுனா, ரசூலுல்லாஹை பார்த்து நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவர் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர் தான், ஆனால் இவங்க என்ன கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல வைக்க போறாங்க என்பதை பயந்து விட்டார்கள். சொன்னார்கள், ஃபைன்னஸ் ஸ்கூலு அஸ்ஸய்யிது அல்லாஹு தபாரக வ தஆலா, முழுமையான தலைவன் அல்லாஹ்தான், முழுமையான தலைவன் அல்லாஹ்தான், அவன்தான் அருள் வளம் மிக்கவன், தபார் பரக்கத்துடையவன். யாருக்கும் பரக்கத்து கிடையாது. யாருக்கு பரக்கத்து? அல்லாஹ்வுக்கு தான் பரக்கத்து சொந்தமானது. ரொம்ப பேர் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா கூட உங்க துவா பரக்கத்தெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இது கூட ஷிர்க். உங்க துவா பரக்கத்தால நல்லா இருக்கும், உங்க பரக்கத்தால நல்லா இருக்கும், உங்க புண்ணியத்தால நல்லா இருக்கும் சொல்றாங்களே, இது எங்க இருந்து வந்துச்சு? இந்துக்கள் முஷ்ரிக்கள்ட்ட இருந்து வந்துச்சு. அவங்கள ஒருத்தங்க மத்தவங்களை பார்த்து கேட்டா, உங்க புண்ணியத்தால உங்க ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா இல்லையா? இதுக்குத்தான் அரபியில இப்படி மாத்தி உங்க பரக்கத்தால நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. யாருக்கு பரக்கத்து? அல்லாஹ்வுக்கு பரக்கத். அதனாலதான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்ல கற்றுக் கொடுக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்ம ஒருத்தரை சந்திக்கும் போது என்ன சொல்லணும்? என் பரக்கத்து உங்க மேல உண்டாகட்டுமா சொல்லணும், என் பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லணும். எவ்வளவு பெரிய ஷேக்கா இருக்கட்டும், ஏன் நபியாகவே இருக்கட்டும், என்னுடைய பரக்கத்து உங்கள் மீது நிலவட்டும், ஆசீர்வதிக்க முடியுமா? அந்த மாதிரி இஸ்லாத்துல என்ன சொல்லணும்? நபி ஒரு உம்மத்தியை சந்தித்தாலும், அல்லது ஒரு உம்மத்தி ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தாலும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் உங்கள் மீது உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் யார்கிட்ட கேட்கணும் பரக்கத்தை? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இன்னைக்கு மக்கள் சர்வ சாதாரணமா உங்க பரக்கத்தால நல்லா இருக்கேன், அவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி. யாரை சந்தோஷப்படுத்தணும்? அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த மக்கள் இப்படி ஓவரா போறாங்க. அடுத்து சொல்றாங்க, அன்த அஃபலுனா ஃபதுலா வஅஃபமுனா தௌலா, எங்களில ரொம்ப கண்ணியத்துக்குரியவர்கள், ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதை மிக்கவர் நீங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாருங்க, ரொம்ப பேசாதீங்க, இந்த மாதிரி ரொம்ப சொல்லாதீங்க, ஷைத்தான் உங்களை இழுத்து சென்று விடுவான் நேரான வழியிலிருந்து, கொண்டு போய் தள்ளிடுவான் நரகத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துதுரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள். நான் ஒரு அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள். மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சுபஹான மௌலிதுன்னு ஒரு மௌலித், ரபீஉல் அவ்வல் மாசத்தில். இதுல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்விற்கு நிகராக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள். அந்த ஷிர்கான பைத்துகளுக்கு இன்னைக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக வேண்டி எத்தனையோ மார்க்கத்தை படித்தவர்கள் நூல்களை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அல்லாஹுடைய மல்லமையை பற்றி, அல்லாஹுடைய அந்த குதிரத்தை பற்றி, அல்லாஹுடைய தன்மையை பற்றி இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்துத்தான் நாம் அழ வேண்டும். எப்பொழுது பிடிவாதத்திற்கு வந்து விடுகிறார்களோ எந்த குர்ஆனுடைய வசனமும் அவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. உள்ளத்தை திறந்து வைத்தால், அல்லாஹுவை பயந்தால் நேர்வழி பெற முடியும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். ஹதீஸில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு முன்பு சஹாபாக்கள் தன்னை புகழும் பொழுது அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபாக்களுடைய புகழ்ச்சியிலே இவர்கள் புகழக்கூடிய இந்த சிறுக்கான வாசகங்கள் இருக்கிறதா? கொண்டு வராங்கல்ல, யா ஹத்தான் இப்னு சாபித் ரசூலுல்லாஹி புகழவில்லையா என்று, அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழவில்லையா என்று கேட்கிறார்களே. நம்ம அப்படியே ரொம்ப கண்ணியமா, ரொம்ப பண்பா நம்ம கேட்கிறோம், ஏங்க நீங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி புகழ்ந்த பாடல்களையா பள்ளிவாசல்ல படிக்கிறீங்க? அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்த பாடல்களையா நீங்க பள்ளிவாசல்ல படிக்கிறீங்க? யாரு அந்த புக்கை எழுதினானே தெரியாது. ஒரு யஹூதி கூட எழுதியிருக்கலாம் அந்த புக்கை. அந்த புக்கை ஒரு யஹூதி எழுதியிருக்கலாம், ஒரு நசரானி எழுதியிருக்கலாம், அரபி தெரிந்த ஒரு மஜூசி, ஒரு ஹிந்து கூட அந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம். ஏன் அவங்களுக்கே தெரியாது இதுவரைக்கும் அந்த புத்தகத்தை யார் எழுதினா, எந்த காலத்துல எழுதினாங்க, எந்த ஊர்ல அந்த புத்தகம் எழுதப்பட்டுச்சு, முதல் முதல் அந்த புத்தகம் எங்க வந்துச்சு என்பதாக எந்த வரலாறுமே அவர்களிடத்துல கிடையாது. எழுதி வச்சிருக்காங்க முன்னாடி சொல்லப்படுகிறது. கஸ்ஸாலி இமாம் அவர்கள் இதை எழுதினார்கள் என்று. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 450 பிறந்து 500 வஃபாத்தானாங்க. அவங்க எங்க பிறந்தாங்க? ஈரான் நாட்டில் பிறந்தாங்க. அவங்களுடைய நூல் என்னென்ன என்பது வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க என்னென்ன நூல் எழுதினாங்கன்னு சொல்லிட்டு அரபு சமுதாயத்திற்கு மத்தியிலே ஈரானிலே ஈராக்கிலே வாழ்ந்து அந்த அபு ஹாமித் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் முஹம்மதுல் கஸ்ஸாலி அவங்க எழுதின புத்தகம் அங்கெல்லாம் கிடைக்காம எங்க இம்போர்ட் ஆயிடுச்சு? நேரடியா ஈரான்ல இருந்து நேரடியா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் இம்போர்ட் ஆயிருக்கு. அதுவும் அதனுடைய அரபி வாசகங்களை பார்த்தால் அந்த மாமேதி அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி அவர்களுடைய அந்த அரபி வாக்கியத்திற்கும் இதுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரம் கெட்ட அரபிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. யஹூதி செய்திருக்கலாம் எத்தனையோ சேட்டைகளை, எத்தனையோ குழப்பங்களை இந்த சமுதாயத்திலே யஹூதிகள் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து ஒரு சில 100 ஆண்டுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களிலே பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்டினார்கள். அப்போது நம்முடைய மார்க்க அறிஞர்கள், இமாம்கள், முஹத்தீஸீன்கள், இவையெல்லாம் பலவீனமானவை, இவையெல்லாம் பொய்யானவை, இந்த யஹூதிகள், மஜூசிகள், முஷ்ரிக்குகள், ஷியாக்கள் இந்த மார்க்கத்திலே நுழைத்தவை என்று இனம் பிரித்து காட்டினார்கள். இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு? யார் எழுதுனா, எந்த காலத்தில் எழுதினாங்க, எழுதினவருடைய வரலாறு என்ன, அவருடைய பேர் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஈமானுடையவராக இருந்தாரு, என்ன கல்வி உடையவராக இருந்தாரு, எந்த விவரமும் கிடையாது. இதை வைத்துக் கொண்டு இவர்கள் இப்படி இதற்கு வக்காலத்து வாங்குகிறார்களே. அன்பிற்குரியவர்களே, இது சைத்தானுடைய மாயை தவிர வேறொன்றுமே கிடையாது, சைத்தானுடைய வலையை தவிர வேறொன்றுமே கிடையாது. அப்ப இந்த புகழ்ச்சி என்பதிலே அவர்கள் எல்லை கடந்து செல்லும் பொழுதுதான் நம்ம கேக்குறோம், எங்க நீங்க எதங்க ஓதுறீங்க? ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொன்ன பைத்தியா ஓதுறீங்க? அப்துல்லா இப்னு ரவாஹா சொன்ன பைத்தியா ஓதுறீங்க? நீங்க ஓதக்கூடிய பைத்தியனுடைய வார்த்தைகளையும் எடுத்துட்டு வாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்லிய வார்த்தைகளையும் எடுத்து பாருங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எடுத்து பாருங்க. இந்த ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இந்த ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒப்புமை காட்ட முடியுமா? நிச்சயமாக காட்ட முடியாது. இவற்றில் எல்லாம் மௌலூத் என்ற புத்தகத்திலே இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ, அல்லது அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியோ, அல்லது ஷாஹுல் அமீத் அவர்களை பற்றியோ, அல்லது ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களை பற்றியோ, அல்லது காஜா கரீம் நவாஸ் என்று சொல்கிறார்களே காஜா முஹினுத்தீன் அவர்களை பற்றியோ என்னென்ன கவிதைகளை எழுதி வைத்திருக்கிறார்களோ, இந்த கவிதைகளில் பெரும்பாலானவை அல்லாஹ்விற்கு நிகராக அந்த நல்லோர்களை ஆக்கி அல்லாஹுவை புகழ்வது போன்று அங்கே அவர்கள் புகழ்ந்து தீர்த்திருக்கிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த புகழ்ச்சி இது எல்லை கடந்து செல்லும் பொழுது இவர்களை ஷிர்கிற்கு அழைத்து செல்கின்றது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்குடைய எல்லா வழிகளையுமே அடைத்து இந்த சமுதாயத்தை மிக எச்சரிக்கையாக இருக்கும்படி வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். சரியா இல்லையா? எந்த விதத்திலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்கை பற்றியோ ஷிர்க்குடைய வழிகளை பற்றியோ எச்சரிக்கை செய்யாமல் விட்டதே கிடையாது. இதுல ஒரு பெரிய வேலை என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப துல்லியமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த இல்மை கொண்டு ரொம்ப தெளிவா தடுத்துட்டாங்க. என்ன தடுத்தாங்க? லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா சலாசதி மசாஜித். நீங்கள் உங்களுடைய புனிதமான நன்மையை கருதி பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது மூன்று பள்ளிவாசல்களுக்கே தவிர. ஒரு முஸ்லீம் இபாதத்து அங்க போனா கூடுதலாக புண்ணியம் கிடைக்கும், அங்க போய் துவா செஞ்சா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான் என்று நீங்க எந்த இடத்தை நாடி போலாம்? மூன்றில் ஒன்றுதான். ஒன்று அல்லாஹுடைய பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது மஸ்ஜிதி ஹாதா மதீனாவுடைய என்னுடைய பள்ளிவாசல் அல் மஸ்ஜிது நபவி, மூன்றாவது அல் பைத்துல் முகத்தஸ் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்றாவது புனித தலமாக ஆக்கி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இங்க போய் நீங்க இபாதத்து செஞ்சா கூடுதல் நன்மை. இங்க போய் நீங்க அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை எதை செஞ்சாலும் சரி உங்களுக்கு இரட்டிப்பாக்கப்பட நன்மை. சரிங்களா? ஆனா இதை தவிர எந்த இடத்திலையுமே நீங்க குறிப்பிட்டு போய் அங்க தொழுதா அங்க வணங்கினா நமக்கு நன்மை கிடைக்கும், அங்கே அல்லாஹ்வுடைய வரக்கத்தை அதிகமாக அடைந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துல போனா ஷிர்காக ஆயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. மூன்று பள்ளிகளை தவிர வேறு எந்த பள்ளிக்கும் இபாதத்துடைய எண்ணத்திலே புனிதத்தை கருதி நன்மையை நாடி நீங்க பயணம் செல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு? இந்த தர்காவுடைய ஷிர்க்குகள் சமுதாயத்தில் எப்ப வந்துச்சு என்று சொன்னா, நபியினுடைய இந்த மொழிக்கு இந்த ஹதீஸுக்கு அவர்கள் மாற்றம் செய்த போது, இந்த ஹதீஸுக்கு தவறான கருத்தை அவர்கள் சொல்லிய போதுதான் இங்க ஷிர்கே உருவாகும். என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத்து செய்வதை நான் உங்களுக்கு தடை செய்தேன், அலா ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள், நான் அனுமதி கொடுத்துறேன். எதனால அனுமதி கொடுக்கிறேன்? ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அந்த கபர்களை நீங்கள் ஜியாரத்து செய்வது உங்களுக்கு மறுமையை ஆகிரத்தை நினைவூட்ட வேண்டும். சரிங்களா? இந்த ஹதீஸுக ரானா முரணாக அர்த்தம் சொல்லி அப்ப கபர் ஜியாரத்துக்காக வேண்டி நம்ம பயணம் செய்யலாம் சொல்லிட்டாங்க, தனியாக பயணம் மேற்கொள்ளலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அறிவிப்புல பயணம் செய்யக்கூடாது, எதுக்கு? அல்லாஹ்வுடைய மூன்று பள்ளிவாசல்களை தவிர வேற எந்த இடத்துக்கும் புனிதத்தை கருதி பயணம் செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. அப்ப இங்க ஜியாரத்து செய்யலாம்னு சொன்னா இதுக்காக வேண்டி பஸ் கட்டிக்கிட்டு, இதுக்காக வேண்டி கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு, ஊரை கூட்டிக்கிட்டு நீங்க பயணம் மேற்கொள்றதையா சொல்றாங்க? உங்களுடைய ஊர்ல உள்ள கபர்களை நீங்க போய் சந்திச்சுட்டு வாங்க, அங்க போய் ஜியாரத்து பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு மறுமை நினைவு வரும். அப்ப நீங்க கேட்கலாம், என்னங்க ரசூலுல்லாஹ் பொதுவானதை சொல்லியிருக்கிறாங்க, பயணம் மேற்கொண்டு போனா என்ன இருக்குது, அல்லது ஊர்ல உள்ள கபரை ஜியாரத்து பண்ணா என்ன இருக்குது, நீங்க எப்படி இதை குறிப்பாக்குறீங்க நம்மள்ட்ட கேட்கலாம். நம்ம கேட்கிறோம், எந்த ஒரு ஹதீஸா இருந்தாலும் சரி அல்லது ஆயத்தாக இருந்தாலும் சரி அதை நம்ம எப்படி பார்க்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயலோடு சேர்த்து நம்ம பார்க்கணும், அப்பதான் அதனுடைய முழுமையான கருத்தை நாம் அடைய முடியும். இந்த ஹதீஸை யார் சொன்னா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சொன்னாங்க கபர்களை ஜியாரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களை ஜியாரத்து செய்வதற்காக பயணம் செய்வது ஒரு வணக்கம் என்று இருந்திருந்தா அந்த வணக்கத்தை யார் செஞ்சிருப்பா? யார் செஞ்சிருப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பாங்க. சரி, அந்த ஹதீஸை விளங்கிய சஹாபாக்களாவது நிச்சயமாக செய்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவுக்கு அவருடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்கள் பல இடங்களுக்கு பிரிந்து சென்றார்கள். ஷாமுக்கு சென்றார்கள், ஈரானுக்கு சென்றார்கள், ஈராக்குக்கு சென்றார்கள். எந்த ஒரு சஹாபியும் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத்து செய்ய நான் செல்கிறேன் என்று கூறி பயணம் மேற்கொண்டதாக வரலாற்றிலே ஒரு ஆதாரத்தை கூட காட்ட முடியாது. அன்பிற்குரியவர்களே, கபர்களிலே ஒன்று ஜியாரத்து செய்யப்படுவதற்கு தகுதியான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை விட சிறந்த ஒன்று இருக்க முடியாது. ஆனா அந்த கபருக்கே நீங்க ஜியாரத்துக்காக வேண்டி வராதீங்க. அதாவது அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அதை ஒரு விழாவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வரவில் வந்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடுத்துட்டாங்க. தங்களுடைய மரணத்துடைய காலத்தில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஹதீஸுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக பெரும்பாலான எச்சரிக்கை, லா தத்தகிது கப்ரி வதனன் யுஅபத், என்னுடைய கபரை ஒரு வணங்கப்படும் ஒரு நல்லடியாருடைய சிலையை போன்று நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். லா தஜ்அலு கப்ரி ஈதா, நீங்கள் ஒன்று சேர்ந்து விழா கொண்டாடும் இடமாக என்னுடைய கபரை ஆக்கி விடாதீர்கள். இவ்வளவு பயந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்களையோ சஹாபாக்களுடைய செயல்களையோ நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸுக்கு என்ன தெரியுது, நம்முடைய ஊர்ல உள்ள முஹல்லால உள்ள நம்முடைய தெருக்கல்ல உள்ள கபர்கள் இருக்கின்றதல்லவா, அங்க ஜியாரத்து செய்யணும் தான் தெரியுதே தவிர அதுக்காக வேண்டி தனிப்பட்டு பயணம் செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லவே இல்லை. ஒரு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒருத்தர் சொல்றார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தூர் சீனா மலையில அந்த புனிதமான பள்ளத்தாக்குல அல்லாஹ்விடத்துல பேசினாங்கல்ல, அது அல்லாஹ் புனிதமான பள்ளத்தாக்குன்னு சொல்றா, நான் போய் அதை ஜியாரத்து பண்ணிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு போறேன், ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதிலே ஒரு நன்மை இருக்கும் என்று இருந்திருந்தால் உன்னை விட முந்தி நான் அங்கே சென்றிருப்பேன், அதிலே ஒரு நன்மை இருக்கும் என்றிருந்திருந்தால் உன்னை விட முந்தி நான் அங்கே சென்றிருப்பேன். அப்ப அன்பிற்குரியவர்களே, ஒரு சஹாபியினுடைய இந்த தெளிவான சொல் நமக்கு அறிவிக்கிறது, ஒரு இடத்தை புனிதமாக கருதி பயணம் செய்வது என்பது இந்த உம்மத்துடைய மூத்த சமுதாயமான அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட சமுதாயமான சஹாபாக்களிடத்திலே இல்லாத ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வஃபாத்துடைய காலத்துல சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. صحيح البخاري نوديا 434வது ஹதீஸ், ذكر بعض نسائه كنيسة رأيناها بأرض الحبشة يقال لها ماريا ذكرنا من حسنها وتصاويرها فرفع النبي صلى الله عليه وسلم رأسه وقال إن أولئك إذا مات فيهم الرجل الصالح بنوا على قبره مسجدا ثم صوروا فيه تلك الصور اولئك شرار الخلق عند الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் சில பேர் ஹபஷால இருந்தாங்க, அங்க இருந்து ஹிஜ்ரா செஞ்சு வந்தாங்க. அப்ப அங்க மேரி என்ற பெயரில் உள்ள, மாரியா என்ற பெயரில் உள்ள சில சர்ச்சுகளை பற்றி பேசினார்கள். அங்க அழகா சர்ச்சு கட்டியிருந்தாங்க, அதுல அழகழகான உருவங்களை எல்லாம் வரைந்து வைத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயுடைய கஷ்டத்தோட அந்த வலியோட தங்களுடைய தலையை உயர்த்தி சொன்னார்கள், அது என்ன தெரியுமா, அவர்களிலே ஒரு நல்லோர் இறந்து விட்டால் அந்த கபருக்கு பக்கத்துல ஒரு வணக்க தலத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள், அங்கே அந்த நல்லோர்களுடைய உருவங்களை அவர்கள் வரைந்து கொள்வார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிக கெட்டவர்கள், உலாய்க்க ஷிராருல் கல்க் இந்தல்லா, அல்லாஹ்விடத்திலே மிக மோசமானவர்கள், தரம் கெட்டவர்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஞ்சு நாளைக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா ஹதீஸ்ல ஜுந்துப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கரெக்டா நான் என்னன்ன இதை சொல்லி அஞ்சாவது நாள் ரசூலுல்லா மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, இன்னமன் கான கப்லக்கும் கானு யத்தகிதுனல் குபூர் அவ் கால குபூர் அம்பியாயிஹிம் மசாஜித் ஃபலா தத்தகிதுல் குபூர் மசாஜித் ஃபஇன்னி அன்ஹாகும் அன் தாலிக். ஸஹீஹ் முஸ்லிமுடைய 528வது ஹதீஸ், உங்களுக்கு முன்புள்ளவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்கத்தலமாக அல்லாஹுவை வணங்கும் இடங்களாக ஆக்கி கொண்டார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, கபர்களை மஸ்ஜிதுகளாக மாற்றினார்கள். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபர்கள் உள்ள அவுலியாக்களை வணங்கல, அந்த கபர்களுக்கு பக்கத்துல கட்டடங்களை கட்டிக்கொண்டு யாரை வணங்கினாங்க, யார அல்லாஹ்வை வணங்கினார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், அப்படி நீங்கள் செய்யாதீர்கள், நான் உங்களுக்கு அதை தடுக்கிறேன். இந்த ஹதீஸ் என்னங்க சொல்லுது, கபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்குவதே இந்த மார்க்கத்தில் கூடாது என்று சொன்னால் என்ன செய்யறாங்க, தர்காக்களை கட்டிக்கிட்டு யாரை வணங்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கு நேர்த்து செய்யறாங்க, யாரிடத்தில் துஆ கேட்கிறார்கள், யாரிடத்தில் சென்று இதை முறையிடுவது, அல்லாஹுவை அல்லாஹுவிடத்தில் தான் நாம் இந்த முசீபத்தை முறையிட வேண்டும். எங்கிருந்து சொல்லிட்டு சொன்னா, எப்படி இந்த கபர்கள் இந்த தர்காக்களுடைய சிறுக்குகள் இந்த சமுதாயத்தில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒன்று அந்த நல்லோர்களை பரம்பு கடந்து அளவு கடந்து புகழ ஆரம்பித்தான். இரண்டாவது ஜியாரத்துக்கு என்று அந்த இடங்களுக்கு போனா அந்த நல்லோர்கள் அங்க அடங்கி இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய வரக்கத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. மூணாவது அங்க போய் துவா செஞ்சா அல்லாஹ் அந்த துவாவை சீக்கிரமா ஏற்றுக்கொள்வான் என்று நம்ப ஆரம்பிச்சாங்க. அங்க போய் நம்ம தங்கினோம்னா அந்த கபர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அந்த அவுடியாக்களுக்கு இறங்கும் பொழுது நமக்கு அந்த ரஹ்மத்து இறங்கும், நமக்கும் அந்த ரஹ்மத்து இறங்கும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பதாக நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வந்துச்சா அங்க போக ஆரம்பிக்கிறான். இப்ப என்னாச்சு, முந்திய காலத்துல இஸ்லாமுடைய ஆரம்ப காலத்துல கபர்கள் எப்படி ஒரு ஜான் அளவுக்கு தான் உயர்த்தப்பட்டிருக்கும், சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் அப்படித்தான், சஹாபாக்களுடைய கபர் அப்படித்தான். இன்னைக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு போனா போய் பார்க்கலாம், ஆனா என்ன செய்ய, அந்த தௌஹீதுடைய இடங்களுக்கு சென்று கூட தௌஹீதை கற்றுக்கொள்ளாமல் திரும்புகிறார்களே, இவர்களை விட துர்பாக்கியவாளிகள் யார் இருக்க முடியும்? அங்க போயிட்டு கூட என்ன சொல்லிட்டு வராங்க, இதெல்லாம் வஹாபி கூட்டம், இதெல்லாம் இவர்கள் எல்லாம் வஹாபிகள், நபியை ஏற்றக்கூடியவர்கள், அவுலியாக்களை மதிக்காதவர்கள் என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு திரும்புகிறார்களே, இவர்களின் மீது அல்லாஹ் விதித்து விட்ட இந்த துர்பாக்கியத்தை அல்லாஹ் வைத்தவர் யாராலும் நீக்க முடியாது. அங்கு சென்று ஈமானை படிப்பதற்கு பதிலாக, இறை நம்பிக்கையை படிப்பதற்கு பதிலாக, தூய தௌஹீதை ரப்புல் ஆலமீனை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த தக்வாவை படிப்பதற்கு பதிலாக அங்கே புறக்கணித்து வருகிறார்களே. தல்பியா சொல்கிறார்கள், லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக லபைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியால ஃபுல்லா என்ன சொல்றாங்க, தௌஹீத சொல்றாங்க, யாரெல்லாம் உன்னை கொண்டுதான் ஆகும், நீ தான் புகழுக்கு தகுதியானவன், நீ தான் நேமத்தை கொடுக்கிறவ, ஆட்சி உனக்கு தான், உனக்கு எந்த கூட்டாளியும் கிடையாது, யாரெல்லாம் ஓம் பேச்சுதான் கேட்பேன், உன்ட்டு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி தௌஹீத பேசிட்டு என்ன செய்யறாங்க, இங்க வந்த உன்னைய பாபா உங்க பரக்கத்தால நல்லபடியா போயிட்டு வந்துட்டேன். நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே இன்றும் பலர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு நேராக எங்கே செல்கிறார்கள், தங்களுடைய ஊரில் உள்ள குல தெய்வத்திடம் செல்கிறார்கள். யார சொல்றேன், குலதெய்வம் சொல்லிட்டு இந்துக்களுடைய கோயில் உள்ள சிலைகளை சொல்லவில்லை, ஒவ்வொரு ஊருக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களே, எப்படி இந்துக்களிடத்துல முஸ்லிம்களிடத்துல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிலை ஒரு குலதெய்வம் இருக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு முஸ்லிம்கள் ஒவ்வொரு ஊர்ல அல்லது கொஞ்சம் அதிகப்படியா கொஞ்சம் அதாவது ஒவ்வொரு ஊரிலையும் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க, அப்படி முடியலையா பக்கத்து ஊர்லயாவது ஒரு பத்து ஊருக்கு சேர்ந்து ஒரு தர்கா. மெட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மவுண்ட் ரோடு அல்லது கோவளம், இந்த பக்கம் தஞ்சாவூர் ஜில்லான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா முத்துப்பேட்டை, அப்புறம் நாகூர், அப்புறம் ராமநாடு போனீங்கன்னு சொன்னா ஏர்வாடி, அப்புறம் வடநாடு போனீங்கன்னு சொன்னா டெல்லி அஜ்மீர், சரி உலகத்துக்கு ஃபுல்லா இன்டர்நேஷனல் எங்க இருக்குன்னு சொன்னா கர்பா இருக்குது பகதாத், இதெல்லாம் என்ன ஆகிப்போச்சு, அல்லாஹுவை தவிர எப்படி மாற்றார்கள் சிலைகளை ஏற்படுத்திக் கொண்டார்களோ அது போன்று நல்லோர்களை இவர்கள் தெய்வங்களாக கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள். இப்ப என்ன ஆச்சு, இப்ப ஜியாரத்துக்கு போனோம், அங்க போனா புனிதம் கிடைக்கும் நம்பிட்டாங்க, நம்பினதுல ஏற்பட்ட வழிகள் முதல்ல அந்த ஈமான்ல ஏற்பட்ட கோளாறு. இப்ப என்ன செஞ்சாங்க, இப்ப கபர்கள் வந்து ஒரு ஜான் உயரத்துக்கு மண்ணால கட்டப்பட்டிருந்தா எல்லா கபரும் ஒரே மாதிரி இருக்கும், அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளையும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, அரியே நான் உன்னை அனுப்புகிறேன், எந்த கபரை உயரமாக நீ பார்த்தாலும் சரி மற்ற கபர்களுக்கு சமமாக நீங்கள் அதை ஆக்கி வைத்து விடுங்கள். இந்த ஹதீஸை நல்லா விளங்கிக்கங்க, ஏன்னா நம்ம தௌஹீத் பேசக்கூடிய சில அறிவாளிகளே இந்த ஹதீஸை சரியா விளங்குறது கிடையாது. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மரர்த பி கப்ரின் முஷ்ரிஃபின் இல்லா சௌவைதஹு, உயரமான கபருக்கு அருகிலே நீங்கள் சென்றால் அதை சமப்படுத்துங்கள் சொன்னாங்கல்ல, இந்த அறிவாளிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பூமிக்கு பூமியோட சமப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படி ஹதீஸை விளங்கினீங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் எல்லாம் மாற்றம் செஞ்சவங்களாயிடும், ரசூலுல்லாஹ்வுடைய கபர் அப்படி கிடையாது, சமப்படுத்துங்கள் என்று சொன்னா மண்ணோட மண்ணா சமப்படுத்த சொல்லல, பூமியோட பூமியா சமப்படுத்த சொல்லல, மற்ற கபர்களுக்கு சமமாக ஆக்கி விடுங்கள், இவர் பெரிய ஆளு, இவர் மந்திரி, இவர் தலைவர், இவர் அவுலியா, இவர் அவரு, இவர் அவரு என்று வித்தியாசப்படுத்தி பாகுபடுத்தி கபர்கள் கட்டப்பட்டிருக்கல்லவா அந்த பாகுபாடுகளை அடித்தொழியுங்கள், அதை நொறுக்குங்கள், எல்லா கபரும் ஒரே மாதிரி சமமா தான் இருக்கும். ஒரு ஏழையினுடைய கபர் எப்படிதோ அப்படித்தான் ஒரு மன்னனுடைய கபரும் இருக்கும், சமீபத்தில் மன்னர் மலிக் பகுதி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய கபர் எப்படி அடக்கம் செய்யப்பட்டது, அந்த கபருடைய அடக்கத்தலத்தை அங்க டிவியில காட்டப்பட்டதை பார்த்து அந்த கபருடைய அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அங்க முஸ்லிம்கள் நடந்து கொண்ட அந்த மரியாதை அந்த அமைதி, ஒரு பெரிய மன்னர் மரணிச்சு போயிட்டாரு, அவருக்கு சாதாரண ஒரு மனிதனுக்குள்ள அந்தஸ்து தான், சாதாரண கபருல கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க, அதை பார்த்து விட்டு இஸ்லாத்துக்கு வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மார்க்கமாய், ஆனா இன்னைக்கு அந்த இஸ்லாத்துல குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்கங்களை எல்லாம். என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்ப ரசூலுல்லாஹி இஸ்லாம் இந்த மாதிரி வித்தியாசமே இருக்கக்கூடாது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, சரி அப்படி வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா எப்படி தெரியும் இந்த கபரு அவுளியாவுடைய கபருன்னு சொல்லிட்டு அப்ப அங்க வித்தியாசப்படுத்தி கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு தவீல் பண்ணணுமே, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, உடனே அங்க ஹதீஸ்ல ஒரு தவீல், என்ன தவீல், அது ரசூலுல்லாஹ் சொன்னது பொதுமக்களுடைய கபருக்கு தான் சொன்னாங்க, அவுளியாக்கள் கபருக்கு இது சொல்லல. நம்ம கேக்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி வஹி வருமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி வஹி வருமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் அப்படி தான் விளங்கினாங்க. நான் கேக்குறேன், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை விட நீங்களும் நானும் ஒட்டுமொத்தமாக ஒரு மனதில ஏற்றுக்கொண்ட ஒரு அவுளியா இந்த உம்மத்தில் மட்டுமல்ல முந்தைய உம்மத்திலையும் கிடையாது, முந்தைய நபிமார்களுடைய உம்மத்துகளிலேயும் சரி இந்த உம்மத்திலையும் சரி அபூபக்கருக்கு நிகரான மூமின் கிடையாது. ஏன் அபூபக்கருக்கு சஹாபாக்கள் கோரி கட்டல, ஏன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபரை உயர்த்தி கட்டல, விளங்கி வச்சிருந்தாங்க சஹாபாக்கள். அடுத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு வாங்க, அடுத்து உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வாங்க, அடுத்து ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல வாங்க, அடுத்து மற்ற அஸ்ரத்துல் முபஷ்ஷராவுக்கு போங்க. இப்படி சஹாபாக்களுடைய கபர்களை நீங்கள் பார்த்தா யாருடைய கபரையாவது கோரி கட்டி வச்சிருந்தாங்களா, வித்தியாசப்படுத்தி வச்சிருந்தாங்களா? அப்ப சஹாபாக்களை விட பிற்காலத்திலே வந்த நம்முடைய இந்த நல்லோர்கள் மார்க்க அறிஞர்கள் இவர்கள் உயர்ந்து விட்டார்களா, யோசித்து பாருங்கள், கிடையாது. அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இவங்களுக்குன்னு தனியா கபர் கட்ட ஆரம்பிச்சாங்க, அங்க பெரிய கோரி கட்ட ஆரம்பிச்சாங்க. அடுத்து பிரச்சனை வந்துச்சு, என்ன பிரச்சனை, நீங்க பொது கபர்கள்ல இப்படி தனியா கோரி கட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, கட்டடம் கட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்களே, அந்த மாதிரி நினைச்சா இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு பல கபரிஸ்தான போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுக்காள் அங்க பட்டா போட்டிருப்பாங்க, பட்டா போட்டு மொசைக் போட்டு மார்பிள் போட்டு அதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு கிளம்பி போச்சு. இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்ப அவுளியாக்களுக்காக தனியா ஒரு நிலத்தையே வாங்கி அங்க கபரு கட்டி அங்க கோரி கட்டுவோன்னு படுத்தாங்க. சரி, கபரு கட்டியாச்சு கோரி கட்டியாச்சு, அடுத்த பிரச்சனை என்ன வந்துச்சு, சரி வந்துட்டு போறாங்கல்ல தூரத்துல இருந்து, வந்துட்டு எப்படி உடனே திரும்பறது, திரும்பறதுக்கு முடியாது, அப்ப கொஞ்சம் தங்கணும், அப்ப கொஞ்சம் தங்குறதா இருந்தா மேல என்ன செய்யணும், ரூப் போடணும், அப்பதான் வெயில இருந்து பாதுகாக்க முடியும், மழையில இருந்து பாதுகாக்க முடியும், அடுத்து ரூப் போட்டாங்க. இப்படி என்ன ஆச்சு, கொஞ்சமா ஆரம்பிச்சு பெரிய கோயிலாக கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிதான் ஆரம்பமானுச்சு இந்த தர்கா வழிபாடு. ஆரம்பத்துல போனவங்க எந்த எண்ணத்துல போனாங்க, அங்க போய் அவுளியாவை கேட்கணும், அவுளியாவை வணங்கணுங்கிற எண்ணத்துல போல, எப்படி சிறுக்கு வந்துச்சோ இப்படிதான் சிறுக்கு வந்துச்சு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப தெளிவா சொல்றாங்க, சூரா நூஹுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லா தஸரன் வஜ்ஜன் வலா சுவான் வலா யகூஸ் வயூக் வனஸ்ரா. என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நல்லோர்களா இருந்தாங்க. இந்த இவங்களுக்கு உருவங்களை வரைஞ்சி வச்சாங்க, அவங்கள பார்த்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாங்க, அடுத்த தலைமுறை வந்துச்சு அவர்களையே வணங்க ஆரம்பிச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸுடைய விளக்கம் சஹீஹுல் புகாரியில இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீரா இருக்கு. இதே நிலைமை தான் நம்ம உம்மத்திலையும் முஷ்ரிக்கு ஏற்பட்டிருக்கு. செஞ்சாங்க, முதல்ல கபரு கட்டினாங்களா, கோரி கட்டினாங்களா, குப்பா கட்டினாங்களா, கட்டடம் கட்டினாங்களா, ஆயிப்போச்சு. இப்ப போனவங்க என்ன சொன்னாங்க, ஜியாரத்து பண்ணுங்க, அது ஒரு சுன்னத்து, அவுளியாக்களை ஜியாரத்து பண்ணிட்டு வாங்க, அவங்கள மாதிரி நீங்களும் ஆகலாம், அவுளியாக்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா ஈமான் உங்களுக்கு வரும், அவங்கள போல நீங்களும் வாழ்வீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சா கடைசியில அடுத்த கட்டம் என்ன ஆனிச்சு, அங்க போனா பரக்கத்து வரும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அங்க போய் அல்லாஹ்வை தொழுதா, அங்க போய் அல்லாஹ்விடத்துல துவா கேட்டா, அங்க போய் எழுத்துக்காப்பு இருந்தா பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ் கஷ்டத்தை நீக்குவான்னு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் அந்த நம்பிக்கை என்னாச்சு, அடுத்து மூணாவது கட்டத்துல ஷைத்தான் போட்டான், எதுக்கு அல்லாஹ்விடத்துல கேட்க, இவர்களை எல்லாம் அல்லாஹ்வுத்தல ஏஜென்ட்களாக வைத்திருக்கிறான், இவங்களிடத்திலேயே நம்ம கேட்டுருவோம், இவங்களுக்காகவே நேர்த்து செஞ்சிருவோம், இவங்க அல்லாட்ட கேட்டு தருவாங்க. இன்னைக்கு கபர்களுக்கு ஜியாரத்து செய்யக்கூடிய கபர்களுக்கு செல்லக்கூடிய மக்களில் 95% மக்களுடைய நம்பிக்கை என்ன, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வக்கீல்களாக ஏஜென்ட்களாக நமக்கு இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்விடத்துல நேரடியா கேட்க முடியாது, இவங்களிடத்துல கேட்டா இவங்க அல்லாஹ்விடத்துல வாங்கிட்டு வருவாங்க. நம்ம எப்படி ஒரு ஜட்ஜிட்ட போகும் பொழுது நேரா போய் நம்ம வாதிட முடியாது, வக்கீல்களை வச்சுதான் நம்ம வாதிடுறோம். அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு ஜட்ஜி, இவங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய வக்கீல்கள். எப்படிப்பட்ட தவறான உதாரணத்தை அல்லாஹ்விற்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், எதுவா இருந்தாலும் என்னிடத்திலே நேராக கேளுங்கள். சஹாபாக்கள் யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆலிம் சார் பேசுறார், உங்களுக்கு தான் தெரியும், அப்துல்லா ஜமாலிங்கிற ஆலிம் சார் பேசுறார். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்களாம், ஹதீஸ்ல இருக்குது, சஹீஹான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட கேக்குறாங்க, உனக்கு என்ன வேணும், என்ன வேணும் கேளுங்க. எப்படி ஹதீஸ மறைக்கிறாங்க பாருங்க, என்ன வேணும், என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, நான் உனக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன் என்று சொன்னார்கள். புரியுதுங்களா? உனக்காக நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன் சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய வார்த்தையை அப்படியே கட் பண்ணிட்டார் அவளியா. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன்னு சொல்லிட்டு எங்கெங்க இருக்கு ஹதீஸுடைய வார்த்தை? சலீனி மஷித் அதுல்லாஹ் லக, உனக்கு வேண்டியதை கேளு, என்னிடத்துல நான் அல்லாஹ்விடத்தில் உனக்காக துவா செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரா இருந்தாங்க, சஹாபாக்கள் பணிவிட செஞ்சாங்க, நீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக துவா செய்யறேன்னு சொன்னாங்க. என்ன சொல்லல, நான் என்னிடத்துல அதிகாரம் இருக்கு, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லல. அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டான் நபிக்கு, லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் ஹத்தா யதுப அலைஹிம் அவ் யுஅஸ்பஹும். நபியே, உங்களுக்கு அல்லாஹ் இந்த மக்களின் மீது அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் நாடினா மன்னிப்பா, அல்லாஹ் நாடினா வேதனை கொடுப்பா, மக்களின் மீது அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கவில்லை. முன்னாடி யாரு இருந்தாங்களா? சஹாபி இல்லையா? சஹாபி இருந்தாங்களா? அதனால ரசூலுல்லாஹ்விடத்தை நேரா துஆ கேட்டாங்களா? எப்படி அவர்கள் கொலை செய்கிறார்கள் தெரியுமா? இந்த ஹதீஸ்ல அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அஸ்அலுக இன்னி உரிது முராஃபகத்தக ஃபில் ஜன்னா. அஸ்அலுக்ங்கற வார்த்தையை கூட இப்ப கேட்கல, நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லல. என்ன வார்த்தையை சொல்றாங்க தெரியுமா? நான் விரும்புகிறேன் உங்களுடன் சொர்க்கத்திலே நான் இருக்க வேண்டும் என்று, உங்களிடத்திலே உங்களோடு நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்கணும்? இவங்க சொல்ற மாதிரி, அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த மனிதர் சொல்ற மாதிரி, ரசூலுல்லாஹ்ட்ட அதிகாரம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்கணும்? நீங்க கேட்டதை நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு கிடைச்சி போச்சுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் சொல்லிருக்கணும் ஹதீஸ். ஆனா ஹதீஸுடைய வார்த்தை என்ன? அதிகமாக அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக சிபாரிசுக்கு நான் துஆ செய்வேன். ஹதீஸ் என்ன சொல்லி தெரிகிறது? ரசூலுல்லாஹ்வுடைய முராஃபகத் வேண்டும் என்று சொன்னால் யாரை வணங்கினா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வணங்க கூடாது. யாரை வணங்கினா? அல்லாஹுவை வணங்க வேண்டும். அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு முவஹ்ஹிதுக்கு தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே நபியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானே தவிர, நபியை வணங்கக்கூடிய ஒரு முஷ்ரிக்கு கிடையாது. இப்ப இந்த மாதிரி தான் இந்த ஜியாரத்தை ஆரம்பிக்குது, அடுத்து இந்த நிலைமைக்கு போகுது. அடுத்த கட்டம் என்ன? அங்க போய் அவங்கள்ட்ட கேட்டாலே எல்லாமே நடக்கும் என்று நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப எப்படி முஷ்ரிக்குகள் இந்துக்கள் தங்களுடைய சிலைகளை நிறுத்தி வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் படுக்க வைத்து அடக்கம் செய்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்றாவது நான்காவது நூற்றாண்டிலே. அன்பிற்குரியவர்களே, அடுத்து ஒரு நிலைமை நிச்சயமாக வரும். இதே நிலையில் இவர்கள் நீடித்தால் அந்த அவுலியாக்களுடைய உருவங்களை அங்கே உறைந்து வைத்து அதை அவர்கள் வணங்கத்தான் செய்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இதை பார்த்து விட்டோம். இன்னைக்கு மெட்ராஸ்ல போனீங்கன்னு சொன்னா கிருஷ்ணாபேட்டை ராயப்பேட்டை ஒரு இடம் இருக்கு, அங்க போன ஷேகுமார்கள் சூபியாக்கள் தரீக்காக்கள் என்று சொல்லுவாங்க, அவங்களுடைய பாக்கெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு படம் இருக்கும், உருவம் இருக்கும், பெரிய பச்சை தலை பாக்கெட்டு தாடி வச்ச ஒருத்தருடைய உருவம் இருக்கும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த அவுலியாக்களுடைய போட்டோக்களை நாங்கள் வைத்திருப்பதால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கிறது, இவர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஹைதராபாத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா தெரியாதா எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். இந்த படை இன்னைக்கு இவ்வளவு சின்னதா இருக்குது, நாளைக்கு பெருசா மாறும். ஷியாக்கள்கிட்ட மாறுச்சா இல்லையா? ஷியாக்களுடைய கடைகளுக்கு போய் பாருங்க, பெரிய பெரிய போட்டோ வச்சு அங்க வணங்கிட்டு இருப்பாங்க, சுஜூது பண்ணிட்டு இருப்பாங்க. இதே நிலைமை தான் நீடிக்க போகிறது. இன்று பள்ளிவாசல்களிலே தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இமாம்கள் இந்த சிறுக்கிலிருந்து கபர் வழிபாடுகளிலிருந்து மக்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இதே இமாம்கள் நாளை அந்த போட்டோக்களுக்கு பூஜை செய்வார்கள். கோயில்களிலே சாமியார்கள் பூஜை போடுவது போன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலைமை வருவதற்கு முன்பதாக நம்முடைய சமுதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்த அன்பிற்குரியவர்களே, சிறுக்கினுடைய இன்னொரு வழிகள் இருக்கிறது. இந்த தாயத்துகள் கட்டுவது, தகடுகள் கட்டுவது, இந்த கயிறு தாயத்து இது போன்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை வைப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரே ரப்பை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம தவக்குல் யார் மேல வைக்கணும்? அல்லாஹ்வின் மீது தான் வைக்க வேண்டும். இதை தவிர எதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலும் சரி அது ஷிர்காக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பைஅத்து செய்யறதுக்காக, இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்காக சஹாபி வர்றாங்க. முஸ்னத் அஹ்மதுனுடைய 4வது வால்யூமுடைய 156வது ஹதீஸ். 10 பேர் வராங்க, 10 பேர் பைஅத்து செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ், தொழுவோம், நோன்பு வைப்போம், ஜினா செய்ய மாட்டோம், திருட மாட்டோம் சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஒருத்தரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருடைய கையையும் பிடிச்சி அங்க வாக்கு பிரமாணம் வாங்குறாங்க. கடைசியில 10வது நபர் வந்த உடனே கையை நீட்டினவங்க கையை பிடிக்கிட்டாங்க. அப்ப கேக்குறாங்க கூட்டத்தார்கள், யார் ரசூலுல்லாஹ், இவரை நீங்கள் இறக்க வைத்து விட்டீர்களே, இவர்கிட்ட நீங்க கையை நீட்டி பையத்து வாங்கலையே, என்னாச்சு, என்ன குற்றம் பண்ணாரு? யார் ரசூலுல்லாஹ், நாங்க 10 பேர் வந்தோமே, ஒருத்தரை விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அலைஹி தமீமா, அவருடைய கையில பாருங்க தாயத்து தொங்குது, வாங்க முடியாது பையத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை நுழைத்து அவருடைய சட்டைக்குள் இருந்து அந்த தாயத்தை வெட்டி தூர எறிந்தார்கள். அதற்கு பிறகு பையத்து செய்தார்கள், கூறினார்கள், மன் அல்லக தமீமதன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்துகளை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விட்டான். ரொம்ப சர்வ சாதாரணம் ஆகி போச்சுங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்ல இமாம்களுக்கு மிகப்பெரிய வருமானமாக கோயில்களில் உள்ள பூசாரிகளை போன்று ஆக்கிவிட்டார்கள். ஏதாச்சும் ஒரு நோய் நொடி காய்ச்சல் ஏதாச்சும் சொன்னா போய் அஜர்த்துட்டு போய் நூல் முடிஞ்சு போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எந்த சமுதாயம் பாருங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக், அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக், அல்லாஹ்விடத்திலே ஷிஃபாவை தேட வேண்டிய சமுதாயம் எதுல போய் தேடுது? கயிறிலே ஷிஃபாவை தேடுகிறார்கள். எந்த கயிர் தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாதோ அந்த கயிறிலே ஷிஃபாவை தேடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்ன ருகா வத்தமாயிம் வத்திவல தஷ்ருக், சுனன் அபூ தாவூதுடைய 3883வது ஹதீஸ். இன்ன ருகா ஓதி பார்க்கிறது, ஓதி பார்க்கிறது சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு எல்லை வச்சிருக்காங்க. காச்ச கண்டிஷ்டின்னு சொன்னா அதுக்கு சில துவாக்களை ஓதி கொடுத்திருக்காங்க. அந்த துவாக்களை கொண்டு நாம் பிரார்த்தனை செய்வது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அழகிய வழிமுறை. அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறது. இந்த இன்னொரு ஓதி பாக்குறது இருக்குது, இது அரபு நாட்டுல வேற மாதிரி இருந்துச்சு, நம்ம நாட்டிலும் இருக்குது. நீங்க பாத்துருக்கலாம், கல்யாணம் ஆனா அல்லது பிள்ளைக்கு ஏதாவது காய்ச்சல்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொன்னா, மிளகாவை எடுத்துட்டு வருவாங்க, காஞ்ச மிளகாவை எடுத்துட்டு வருவாங்க, மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, சுத்துவாங்க. பாத்துருக்கீங்களா இல்லையா? சுத்து சுத்துன்னு சுத்திட்டு அந்த மஞ்சள் தண்ணியில ஊட்டி நெருப்புல தூக்கி போடுவாங்க, அல்லது நெருப்பு எரிச்சு வீட்டு வாசல வைப்பாங்க. பாக்குறீங்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் நடந்ததுக்கு பின்னாடி மாப்பிள்ள வீட்டுக்குள்ளார வரும்பொழுது, பெண்ணு வீட்டுக்குள்ளார வரும்பொழுது திஷ்டி சுத்தி போடுகிறோம் என்ற பெயரில் இந்த ஷிர்கை செய்யறாங்கல்ல, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்க போய் நிக்குது பாருங்க சமுதாயம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய விழிப்புணர்வுக்கு ஆளாயிட்டோம்னு சொல்லிட்டு, நம்முடைய குடும்பத்திலேயே நம்ம தேடி போய் பார்த்தோம்னு சொன்னா எத்தனை பேர் இந்த நம்பிக்கையில திரும்ப இருக்கிறாங்க. மஞ்சளை வச்சிருப்பாங்க. இன்னும் என்ன தெரியுமா, வீட்டுல பாத்தீங்கன்னா படியாரத்தை கருப்பு துணியில கட்டி வச்சிருப்பாங்க. பாத்துறீங்களா, காஃபி காஃபி முஷிரிக்களை பாத்தீங்கன்னு சொன்னா பூசணிக்காய் பரங்கிக்காய் கட்டி வச்சிருப்பான். இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, நாலு முடிச்ச போட்டு என் அஜரத்து யாசின் ஓதி கட்டி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு படியாரத்தை கட்டி வச்சிருக்காங்க. சொல்றாங்க இந்த மாதிரி ஓதி பாக்குறது இந்த மாதிரி மந்திரிச்சு பார்க்கிறது. வத்தமாயும் கயிறுகளை முடித்து கட்டி தொங்க விட்டு கொள்ளுவது, கையிலேயோ கழுத்திலேயோ எங்க இருந்தாலும் சரி. வத்திவலா, இன்னும் சில இன்னொரு மந்திரம் இருக்குது, கணவனுக்கு மனைவியின் மேல, மனைவிக்கு கணவன் மேல அன்பு வர்றதுக்காக வேண்டி மந்திரிச்சு போடுறது. பல இடங்களில் செய்யறாங்க, பாலு கிதாபு பாக்குறது, ஓதி பாக்குறது, பியா இன்னும் என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க. இவை எல்லாம் என்ன வார்த்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷிர்குன் இன்னர்ருகா வத்தமாயிம் வத்திவலா ஷிர்குன். இவையெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். என்ன அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல்? நீங்க பள்ளியில போய் பாருங்க, நாங்க கொஞ்ச நாள் ஒரு பள்ளிக்கு துளவு போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறமா அங்க கொஞ்சம் சரி வரதுன்னு சொல்லாங்க, போறது கிடையாது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு மூணு பேர்ட்டையாவது தாயத்தை விட்டுறதுதான் என்னுடைய வேலை. கூப்பிட்டு ரொம்ப கண்ணியமா சொல்லி தாயத்தை விட்டுறது, வெட்டி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரிய வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கவே செய்வாங்க. அது மட்டும் இல்லாம தாயத்தை வெட்டுனா அவளையா வந்து நம்மளை தாக்கிடுவாரோ, இந்த தாயத்தை வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துறோம் பயம். அல்லாஹ் மேல உள்ள பயத்தை விட யாரு மேல பயம்? தாயத்து மேல பயம். சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு பொறுமையா, நீங்க நம்ம தாருல்லாக்கு வந்தீங்கன்னா நிறைய தாயத்து காட்டுறோம் உங்களுக்கு, எப்படிப்பட்ட தாயத்தெல்லாம் அங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. எது ஓதி கொடுக்கறது கிடையாது, வெட்டிட்டு வந்தது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்குது, எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மாத்தி விளங்கிக்காதீங்க. என்ன அஜர்த்தை எப்படி சொல்லிட்டு வந்தாரு, திடீர்னு அவரே தாயத்து வச்சிருக்காங்கிறாருன்னு சொல்லிட்டு. ஒரு தாயத்து இப்ப சமீபத்தில் ஒருத்தட்ட பெரிய போட்டிருந்தார், ரொம்ப பெருசா, ரொம்ப ஹதீச சொல்லி ஆயத்தை சொல்லி ஈமான சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கவே மாட்டேங்கிறார். எங்க மொஹல்லாவுடைய படி மஸ்ஜிதுக்கா படா இமாம் பாங்கேதியா, பெரிய பள்ளியினுடைய பெரிய இமாம் கட்டி கொடுத்தாரு, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. 500 ரூபாயுமே ஹரிதா தாயிஸ்து, இத்தனை 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ரொம்ப கெஞ்சி கூத்தாடி நான் ஒத்துக்கிட்டேன். சரிங்க, இதுல உண்மையிலேயே குரான் ஆயத்து எழுதிருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பேர் எழுதிருச்சுன்னு சொன்னா, நான் உங்களுக்கு இதை வெட்டதுக்கு நான் நஷ்டமா 500 ரூபாய் திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை கஷ்டப்பட்டு உடச்சி பிரிச்சு பார்த்தா வெறும் வெள்ள பேப்பருங்க. என்ன இருக்கு உள்ளார? வெறும் வெள்ள பேப்பருங்க, அவ்வளவுதாங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. இது ஒரு தாயத்தை. இன்னொரு தாயத்து ரொம்ப அதிசயம் பாருங்க. சிங்கப்பூர்ல பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு பையனுடைய கயிறுல கையில தாயத்து, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பயானம் பண்ணி சொல்லி கிள்ளி ஒத்துக்கவே மாட்டேன்டா, எங்க அத்தா ஒத்துக்க மாட்டாரு, எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாரு, பெரிய பிரச்சனை ஆகி போயிடும், முடியவே முடியாதுன்ட்டா. கஷ்டப்பட்டு அவனை சொல்லி அந்த தாயத்தை அவன்கிட்ட இருந்து வாங்கி அதை உடச்சி அதுல இருந்து எடுத்தா அதுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? நீங்க கற்பனை செஞ்சு பார்க்க முடியாதுங்க, தமிழ்நாட்டுடைய தினத்தந்தி நியூஸ் பேப்பருடைய பிட்டு துண்டு இருக்குள்ளார். என்ன இருக்கு? தமிழ்நாட்டுடைய தினத்தந்தி நியூஸ் பேப்பருடைய பிட்டு துண்டு இருக்கு, அவ்வளவுதான். சரி, எதாச்சியமா நம்முடைய கண்ணு பட்டுச்சு, அந்த பிட்டு துண்டை எடுத்து பிரிச்சு பார்த்து ஒரு பக்கம் பார்த்தோம், எதாச்சியமா இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறோம், அதுல ஒரு விளம்பரம் இருக்கு, தினத்தந்தி விளம்பரம் இல்லையா, அதுல விசிட்டிங் கார்டு சைஸ்ல ஒரு விளம்பரம் இருக்குது. நீங்க இந்துக்களை பார்க்கலாம், அவங்க வந்து தங்களுடைய சாமிகளை வந்து ஒரு லோகோ மாதிரி செய்வாங்க, இந்த புள்ளியார்னு சொல்றாங்களா இல்லையா, அத ஒரு லோகோ மாதிரி செஞ்சிருப்பாங்க. அந்த விசிட்டிங் கார்டு விளம்பரத்தில், அந்த கடை விளம்பரத்தில் அந்த அந்த புள்ளியாருடைய லோகோ போட்ட உருவம் இருக்குது, அந்த நியூஸ் பேப்பர் உள்ளார இருக்குது. அதை யார் மாட்டிக்கிட்டு இருக்கிறா? நம்ம முஸ்லிமுடைய ஒரு குழந்தை மாட்டிட்டு இருக்கிற என்ன புண்ணியத்தில? அல்லாஹ்வுடைய பேர்ல சொல்லப்பட்ட தாயத்து நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லி என்னன்னு பார்த்தா, கடைசியில மெட்ராஸ்ல காசிச்செட்டி ஸ்ட்ரீட்ல தாயத்து கிலோ கணக்கில் விலகி விற்கிறாங்க. என்ன விற்கிறாங்க? வெள்ளி தாயத்தா, தங்கம் தாயத்தா, பித்தளை தாயத்தா, எவ்வளவு பெரிய தாயத்து கிலோ கணக்கில் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நாங்க உங்களுக்கு யாசின் ஓதி இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு சூரா ஓதி இருக்கிறோம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வேற ஒண்ணுமே அங்க கிடையாது. பல இடங்கள்ல பாத்துட்டோம், சில ஜெராக்ஸ் காப்பி அதுல ஏதாவது கட்டம் போட்டிருப்பாங்க, யா மீகாயில் யா ஜிப்ரீல், இவங்க எல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மாதிரி ஆயிட்டாங்க. ஜிப்ரீல மீகாயில ஹாஜா கரீப் நவாஸ் ஏர்வாடி சையத் இப்ராஹிம் அவர்களே எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அரபில் அந்த வாசகத்தை எழுதி அதை வச்சிருக்கிறாங்க பல தாயத்துகள். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வழிகேடுகள் சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இது எதை உண்டாக்கிடுது? ஷிர்கை உண்டாக்கி விடுகிறது. சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பயந்தார்கள் தெரியுமா? ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் ஒரு கை ஒருத்தருடைய கையில பாக்குறாங்க, கயிறு கட்டி இருக்கிறாங்க, கட்டுறாங்களா இல்லையா, முடிச்சு போட்டு கயிறு கட்டுறாங்களா இல்லையா, கருப்பு சிவப்பு கலர்ல. அந்த கயிறை பார்த்த உடனே எதுக்குன்னு கேட்டாங்க, எதுக்கியா கயிறு கட்டிருக்க, இந்த மாதிரி காத்து வந்துருச்சு அதனால கயிறு கட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவரை நிறுத்தி புடுங்கி அந்த கயிறை வெட்டி தூக்கிடுறாங்க. தூக்கி எறிஞ்சிட்டு சொல்றாங்க, வமா யுஃமினு அக்ஸரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். ரொம்ப பேர் மக்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறார்கள், ஆனால் ஷிர்க் செய்தவர்களாக இருக்கும் நிலையில். சூரா யூசுஃபுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 106வது வசனமா சொல்றான். அந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்றாங்க, நீ தொழுது என்ன பலன், நீ ஈமான் கொண்டு என்ன பலன், ஷிர்கோட நீ செய்றியே, அல்லாஹ் இதை ஏத்துக்க மாட்டான். இன்னொருத்தருடைய கையில இந்த மாதிரி தாயத்தை பார்த்தப்ப சொன்னாங்க, இந்த நிலைமையில நீ மரணித்தால் நீ வெற்றி அடைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் எந்த தாயத்தா இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய வார்த்தைகளை நேரடியா எழுதி போட்ட தாயத்தா இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த தாயத்தா இருந்தாலும் சரி, முற்றிலுமாக எல்லா தாயத்துகளையுமே வெறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாத வேறு பெயர்கள் எழுதப்பட்டிருந்தால், குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாத வேறு வசனங்கள் எழுதப்பட்டிருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆக்களை தவிர வேறு துஆக்கள் அங்கு பிரார்த்தனைகள் அதுல எழுதப்பட்டிருந்தால், அது நம்பர் போட்டோ கட்டம் போட்டோ எந்த உருவத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் சரி, அது ஷிர்க் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சில பேர் வாதிடுவாங்க, நாங்க வந்து குர்ஆனுடைய ஆயத்தை தாங்க எழுதி போறோம் சொல்லிட்டு. ஆனா சஹாபாக்களுடைய கருத்து என்ன, எந்த சஹாபாக்களின் மூலமாக நாம் தீனை படித்தோமோ குர்ஆனுடைய ஆயத்துகளாக இருந்தாலும் சரி, அதையும் தாயத்துகளில் எழுதக்கூடாது என்பதுதான் சஹாபாக்களுடைய கருத்து. இப்ராஹிம் இப்னு நஹ்ஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க மேதை, சஹாபாக்களிடத்தில் கல்வி படித்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன சஹாபா கானு யக்ரஹூன தமாயிம குல்லஹா மினல் குர்ஆனி வகைரில் குர்ஆன். சஹாபாக்கள் தாயத்துகள் குரானில் இருந்தாலும் சரி, அல்லது குரான் அல்லாத மற்ற இடங்களில் இருந்து மற்ற வார்த்தைகள் இருந்தாலும் சரி, அனைத்தையுமே வெறுத்தார்கள் என்று. அப்ப இந்த தாயத்துகள் தகடுகள் எந்த வழிகள் இருந்தாலும் சரி, அவற்றை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சிறுக்குடிய பல வழிகள்ல ஒன்று, சூனிய செய்யறது, சூனிய செய்ய சொல்றது, சூனியக்காரர்களிடத்துல செல்றது, குறிப்பார்ப்பவர்கள் ஜோசியக்காரர்கள் பால் கிதாபு பாக்கிறேன்னு சொன்னாலும் சரி, பஞ்சாங்கம் பாக்கிறேன்னு சொன்னாலும் சரி, வாஸ்து பாக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இப்படி எந்த வகையில் இவர்களுடைய வகை இருந்தாலும் சரி, இங்கே செல்வதும் ஷிர்க், அல்லாஹ்விற்கு இணை வைத்தலாகும். அன்பிற்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, இப்படி நிறைய விஷயங்களை நாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்முடைய வணக்க வழிபாடுகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் ஷிர்க்கை விட்டு நம்மை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், மன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. சூரத்துல் கஹ்ஃப் உடைய கடைசி வசனம், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற பயம் இருக்கிறதா, இருக்குதுங்களா இல்லையா? நாளைக்கு சொர்க்கம் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? அந்த சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே வீற்றிருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கிறது என்று சொன்னால் அடுத்து அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள், மன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்ல அமலை செய்யட்டும், நல்ல காரியத்தை செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தனது இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டில் யாரையும் அவர் கூட்டாக்கி விட வேண்டாம், சமமாக்கி விட வேண்டாம். நம்முடைய வணக்க வழிபாடுகள் பாதுகாக்கப்பட்டு நாளை மறுமையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை அடைய வேண்டும் என்றால், அன்பிற்குரியவர்களே, ஷிர்க் என்றால் என்ன, அந்த ஷிர்க்குடைய வகைகள் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அவற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்திலே பயந்திருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை ஷிர்க்கை கொண்டு சோதித்து விடாதே, எனது ஈமானை நீ பலவீனப்படுத்தி விடாதே, எனது நம்பிக்கையிலே நீ பலவீனத்தை ஏற்படுத்தி விடாதே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அல்லாஹும் மக்ஸிம் லி மின் கஷியத்திக்க மா தஊலு பிஹி பைனி வ பைன மஆசிக், யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய அச்சத்தை கொடு, அதன் மூலமாக பாவத்திலிருந்து நீ என்னை பாதுகாத்துக் கொள், வ மினல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னத்தக், நல்ல அமலை எனக்கு செய்வதற்கு வாய்ப்பு கொடு, அதன் மூலமாக உன்னுடைய சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும், வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மசாயிபத் துன்யா, எனக்கு உறுதியான ஈமானை கொடு, எனக்கு உறுதியான நம்பிக்கையை கொடு, இந்த துன்யாவுடைய சோதனைகளை எல்லாம் அந்த நம்பிக்கையின் மூலமாக, அந்த ஈமானின் மூலமாக, அந்த யக்கீனின் மூலமாக நீ எனக்கு எளிதாக்கி விட வேண்டும், நீ எனக்கு சுகமாக்கி விட வேண்டும். இன்று சோதனையின் போதுதான், கஷ்டத்தின் போதுதான் மக்கள் ஷிர்கின் பக்கம் ஓடுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை நாம் நினைவில் வைப்போமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது போன்று, இதா ஸஅல்தா ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள், வஇதஸ்தஅன்தா ஃபஸ்தஇன் பில்லாஹ், உனக்கு உதவி தேவை என்றால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேவை, உதவி கேள் என்று சொன்னார்களே, அதை நாம் பின்பற்றுவோமாக, நமது பிள்ளைகளுக்கு சொல்வோமாக, நமது குடும்பங்களுக்கு சொல்வோமாக. ஈமானை பற்றி உண்டான, தௌஹீதை பற்றி உண்டான, உண்மையான இந்த பற்றி உண்டான இந்த விழிப்புணர்வை நாமும் அடைவோமாக. நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலே அல்லாஹுவை பற்றி உண்டான இந்த தௌஹீதின் பிரச்சாரத்தை நாம் தீவிரப்படுத்துவோமாக. ஷிர்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்தும், நமது சமுதாய மக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒழிப்பதற்காக நம்முடைய உயிரை, நம்முடைய பொருளை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அறிவை, அல்லாஹ் நமக்கு கொடுத்த திறமையை நாம் செலவு செய்வோமாக. அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பையும் சொர்க்கத்தையும் நசீபாக்குவானாக. ஷிர்கிலிருந்தும் இன்னும் ஏனைய சிறிய பெரிய பாவங்களிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய முழு மனித முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃஃபி அன்னி வஅன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.